காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான், உங்கள் அபிமான ஜெய். இன்னைக்கு சண்டேன்றதால காலையிலே உற்சாகமாக எந்திரிச்சு காஃபி போட்டு குடும்பத்தோட கன்சர்வேட்டரியில் உட்காந்து உரையாடிட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டமாக பறவைகள் பல நிறங்களில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்களில் வந்து உட்காந்துதுங்க. குழந்தைகளுக்கு ஒரே கொண்டாட்டம். நம்ம இருக்கிறது டிடி ராங்கில. இங்கே பச்சை நிறங்களுக்கும் பறவைகளுக்கும் பஞ்சமே இல்லை. அதை பார்க்கவே எனக்கு கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப இதமாகவே இருந்தது. பறவைகள் எப்பவுமே விடாமுயற்சிக்கு ஒரு உதாரணம்ங்க. நான் இன்னைக்கு நிகழ்ச்சியை ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். உலகம் ஆரம்பித்த புதுசில் கடவுள் யாருக்கும் நிறங்களை கொடுக்கலையாம். எந்த மிருகங்களுக்கோ மீன்களுக்கோ பறவைகளுக்கோ நிறங்கள் தரலையாம். கடவுள் சொன்னாராம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வந்து அலோகேட் பண்ணுற வந்து கலர்ஸ் வாங்கிக்கங்கன்னு. முதல் நாள் மீன்கள் கூட்டம் கூட்டமாக போய் நிறங்களை வாங்கிக்கிட்டாங்களாம். அடுத்த நாள் விலங்குகளுக்கு அலோகேட் பண்ணாராம். விலங்குகள் வந்து அவர்களுக்கு பிடித்த கலர்ஸை கடவுள்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்களாம். கடைசி நாள் எல்லா பறவைகளும் சென்று அவங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நிறங்களை கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டாங்களாம். ஒரே ஒரு பறவை இனம் மட்டும் ரொம்ப தூரத்தில் இருந்து பறந்து வந்துக்கிட்டே இருந்தது. அது வர வழியில் காத்தடிக்குது, மழை அடிக்குது, புயல் அடிக்குது. ஆனால் அந்த பறவை இனம் எதுலேயுமே மனம் தளராமல் பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எப்படியாச்சும் ஒரு கலர் கடவுள்கிட்ட வாங்கிடணும்னு விடாப்பிடியாக ஒரு எண்ணம் தான் அதுக்கு காரணம். கடைசியாக கடவுளை மீட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் கலர்ஸ் கொடுத்து கொடுத்து கடவுளோட கலர் பேலட்டில் நிறங்கள் தீர ஆரம்பிச்சிடுச்சு. ஒன்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கலர்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த பறவை இனமும் கடவுள்கிட்ட வேண்டுகோள் விடுறாங்க, ஏதாச்சும் பண்ணி எங்களுக்கு கலர் கொடுங்கன்னு. கடவுளும் சரி, நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னு மீதம் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸை தனித்தனியாக தர முடியாதுன்னு எல்லாரையும் கூட்டமாக நிற்க வச்சு ஒட்டுமொத்தமாக எல்லார் மீதும் அந்த பெயிண்டெல்லாம் எடுத்து தெளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பச்சை எடுத்து தெளிக்கிறாரு, மஞ்சள் எடுத்து தெளிக்கிறாரு, சிவப்பு எடுத்து தெளிக்கிறாரு. இப்படி உருவானது தான் இந்த பஞ்சவர்ண கிளி கூட்டமாங்க. இந்த கதையில் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இந்த பறவைக்கு ஒரு கலர் தான் வேணும்னு வந்தது. ஆனால் விடாமுயற்சியால் பல நிறங்களை பெற்று சென்றது. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். நாம் ஒரு இலக்கை நோக்கி விடாமுயற்சியோடு பயணிக்கும் போது நமக்கு பை ப்ராடக்டாக நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக கிடைக்குங்க. இந்த கதை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருமையான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்லிசை நிகழ்ச்சி. உங்களுடன் தமிழில் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி.
அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, தொழவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா.
ஒரு சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நம்ம மெலிசை நிகழ்ச்சியில இந்த செக்மெண்ட்ல நம்ம ராஜராஜ சோழனோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ கொண்டாடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே டவுன்ஷிப் பிளானிங், டெம்பிள் ஆர்கிடெக்சர், உமன் எம்பவர்மெண்ட்னு உலகையே வியக்க வச்ச நம்ம அன்புக்கும் மரியாதைக்கும் உரித்தானவர் தாங்க ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயில் தெரியாத தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தேவார பாடல்கள் அறியாத சைவர்கள் இல்லைன்னு சொல்லலாம். தஞ்சாவூர்லேயே வாழ்ந்தாலும் சிதம்பரத்தில் ஒரு அறைக்குள்ளே இருந்த திரு ஞான சம்பந்தர் எழுதிய தேவார பாடல்களை மீட்டு எடுத்தார்னு சொன்னால் அது மிகையாகாது. இல்லாட்டி அந்த தேவார பாடல்கள் நூல்கள் எல்லாமே கரையாக நடித்து அந்த நூல் நம்ம கை கிடைக்காமையே போயிருக்கும். இன்றைக்கி நம்ம அதை கொண்டாடியே இருக்க முடியாது. நம்ம ராஜராஜ சோழனுக்கு எந்த அளவுக்கு தேவார பாடல்கள் மீது ஈர்ப்பு இருந்திருந்தா, அவர் திரு ஞான சம்பந்தர் எழுதிய பாடல் வரிகளை அந்த பாடல் வரிகளில் வர ஒரு விஷயத்தை தஞ்சை பெரிய கோயில் முகப்பு வாயிலில் சிற்பமாக காட்சி அமைச்சிருக்காருங்க. என்னடா தேவாரத்துக்கும் தஞ்சை கோயிலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்க்குறீங்களா? விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. த கிரேட் சோழா டெம்பிள், தஞ்சை பெரிய கோயில், அதனோட முகப்பு வாயிலில் 2 துவார பாலகர்கள் இருப்பாங்க. அவங்க கால் கட்ட விரலில் ஒரு மலைப்பாம்பு ஏனையே முழுங்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, எதுக்காக அந்த பர்டிகுலர் சிற்பத்தை அங்கே வடிச்சிருக்காங்கன்னு. தேவார பாடல்களில் ஒரு கைலாய மலை எவ்வளவு பெரியது அப்படின்னு ஞான சம்பந்தர் உலகிற்கு உணர்த்த அவர் இந்த பர்டிகுலர் அனாலஜியே எடுத்துக்கிட்டார். ஒரு மலைப்பாம்பு ஒரு ஏனையே விழுங்குற அளவுக்கு பெரிதாக இருக்குமா, அந்த மலைப்பாம்புகள் ஒளிந்து கொள்ளும் இடம்தான் கைலாய மலை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கைலாய மலை எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. இவர் தேவார பாடல்களை படிச்சு அதுல இருக்கிற இன்ஸ்பிரேஷன்ஸை வச்சு தஞ்சை பெரிய கோயில் உலகிலேயே பெரியதா கட்டணும் அப்படின்ட்டு இதை காட்சி பண்ணியிருக்காரு. அந்த தஞ்சை கோயிலோட முகப்பு வாயில்ல துவார பாலகர்களோட கட்ட விரல்ல மலைப்பாம்பு ஒரு யானையை முழுங்குற மாதிரி இருக்கிறது. இந்த கோயில் எவ்வளவு பெரியது தெரியுமா அப்படின்றத வந்து இன்டெலிஜென்ட்டாக அங்கே சிற்பமாக வடிச்சிருக்காருங்க. அவரோட இன்டெலிஜென்ஸுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி இவர் எத்தனோ விஷயங்கள் லிட்ரேச்சர் டெம்பிள் ஆர்கிடெக்சரை வந்து கம்பைன் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்ன ஒரு அருமையான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாட்டு நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பொறுமை என்ற தலைப்புல ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். பிறந்து சிறந்து வழங்குவது ஒரு வகைங்க, ஆனா நம்ம தமிழ் மொழி சிறந்தே பிறந்ததுன்னு கூட சொல்லலாங்க. ஒரு தமிழ் மொழியை பேசும்போது அது இயல்பாகவும் கருத்து வளம் மிக்கதாகவும் இருக்கணும். உச்சரிப்புல ழகரம் லகரம் நகரம் எல்லாமே நல்லா உச்சரிக்க தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் திருக்குறள் அப்படின்ற புத்தகம் இருக்கணுமுங்க. ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்வாங்க. அதே போலதான் திருக்குறள் நம் வாழ்வியலோடு ஒட்டி வாழும் ஒரு நூல். அது நம்ம வாழ்வியலுக்கு ரொம்ப பொருத்தமா இன்றை வரைக்கும் இருக்குங்க. ஒரு கதையின் மூலம் ஒரு குறளை விளக்கி சொல்வது என்பது ஒரு நல்ல முயற்சி. அரிய செய்தியை மிக எளிய கதையில் மழலை மொழியில் சுருக்கி சொல்ல வருகிறார் பென்பா அவர்கள். பென்பாவோட உரையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உரைக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு பாட்டு வந்துட்டே இருக்கு.
வணக்கம், நான் இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கதை இருந்துச்சாம். அந்த காத்துல நிறைய விலங்குகள் இருந்துச்சாம். அவங்க தண்ணி குடிக்கணும்னா ரொம்ப தூரம் போய் தான் தண்ணி குடிக்கணும். ஒரு நாள் ஆமைக்கு தாகம் எடுத்தப்போ பக்கத்துல இருந்த குதிரைய உதவி கேட்டுது. குதிரையும் என் மேல ஏறிக்கோ அப்படின்னு உதவி பண்ணுச்சு. போய் தண்ணி குடிச்சிட்டு ஆமை குதிரைய கிண்டல் அடிச்சுது. உனக்கே இவ்வளோ பெரிய உடம்பு இருக்கு அப்படின்னு கிண்டல் அடிச்சுது. குதிரை கோபத்துல ஆமைய எட்டி உடைச்சுது. ஆனா ஆமையோட ஓடு பலமா இருக்கிறதுனால குதிரையோட கதை உடஞ்சு போச்சு. குதிரை அங்கேயே உட்காந்துருச்சு. இன்னொரு நாள் ஆமைக்கு தாகம் இருக்கிறப்போ பக்கத்துல இருந்த யானைகிட்ட உதவி கேட்டது. யானையும் உதவி பண்ணுச்சு. தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஏன் இவ்வளோ பெரிய உடம்பான சின்ன காடுன்னு ஆமை யானைய கிண்டல் அடிச்சுது. யானை அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, எதுவும் சொல்லாம இருந்துச்சு. பக்கத்துல இருந்த குதிரை கேட்டுச்சு, அது உனக்கு கிண்டல் அடிக்கணும் உனக்கு கோபமே வரலையா அப்படின்னு கேட்டுச்சு. யானை சொல்லிச்சு, கிண்டல் அடிக்கிறது அதோட குணம், பொறுத்துக்கிறது என்னோட குணம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொன்ன உடனே ஆமை ஒரு தேவதையா மாறிச்சு. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. யானை சொல்லிச்சு, இந்த காட்டுக்குள்ளேயே தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. தேவதையும் அந்த வரத்தை யானை கிட்ட குறிச்சிருச்சு. இததான் திருவள்ளுவர் திருக்குறளா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, அன்புடன் வெண்பா.
பாதையில தாவி ஓடுறான், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறான். சந்தன மாலை அல்லுது மாலை வாசம் ஏறுது. எக்கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது. சக்கரால சொக்குது சாமந்தினியே விழியில சேர்த்த பூங்கொத்து அடியே அடியே பூங்கொடியே கவல மரக்கும் தாய்மடியே அழகே அழகே பெண் அழகே கதையில் நடக்கும் தேரழகே
பின்னால் நான் ஓடி வந்தேனே ஒருவர். முறை நீயும் பார்க்காம போன இரும்புக்கு மேல
மெல்லிசை நிகழ்ச்சியில இதுவரை விடாமுயற்சி, தலைமை பண்புகள், வெற்றியின் ரகசியங்கள் பற்றி பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டதால ஒரு கவிதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். நான் 2017 போலி வாழ்க்கையடா இது அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதின ஒரு கவிதையை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். நம் தலைமுறைக்கு நேரமில்லை, சிந்தனை செய்யவும் நேரமில்லை, தமிழில் கவி பாடவும் நேரமில்லை, நம் கலைகளை கற்றுக்கொள்ளவும் நேரமில்லை, சிலருக்கு அவரது கடமைகள் ஆற்றவும் நேரமில்லை. நம் தலைமுறைக்கு பொறுமை இல்லை. விதைத்தவுடன் அறுவடை செய்ய முடியுமா? பிறந்த குழந்தையால் துள்ளி திரிய முடியுமா? தோல்விகள் இல்லாமல் வெற்றி காண முடியுமா? சூரியன் மறையாமல் நிலவின் அழகைத்தான் ரசிக்க முடியுமா? நம் தலைமுறைக்கு நிம்மதி இல்லை. அன்பில்லா மனிதரிடம் அடைக்கலம் நாடுகிறோம். பணத்தை நேசிக்க கற்றுக்கொண்டும் பழமையை தூக்கி எறிந்துவிட்டோம். முகநூலில் நிம்மதியை தேடுகிறோம். மனிதம் எங்கே? நம் இயல்பான மனிதர்கள் எங்கே? நம் அன்பான உள்ளங்கள் எங்கே? ஆறுதலாய் பேசும் மனங்கள் எங்கே? மற்றவரை தூக்கி நிறுத்தும் இதயங்கள் எங்கே? நம் அழகான உலகம் எங்கே? நமது கலாச்சாரங்களை நம் தலைமுறை மறந்துவிட்டதா, இல்லை மறந்து போனதாய் நடிக்கிறோமா? அர்த்தமில்லா வாழ்க்கைக்கு அடிமையான தலைமுறையே, சிந்திக்க கற்றுக்கொள், அன்பாக பேச கற்றுக்கொள், இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள், நம் மொழியை நேசிக்க கற்றுக்கொள், நம் கலைகளின் ஆழத்தை கற்றுக்கொள். அடுத்த சந்ததிக்கு நம் கலைகளை கற்றுத்தா. நம் போடி உலகம் நம் தலைமுறையோடு அழியட்டும். நம் சந்ததிகள் பல்கலைகளையும் பல்வேறு மொழிகளையும் பயின்று பல்லாண்டு பல்லாண்டு வாழட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் ஜெய். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்லிசை நிகழ்ச்சி. உங்களுடன் தமிழில் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி.
சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது.
யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது.
நகராமல் இந்த நொடி நீள எந்த நொடி நெஞ்சம் ஏகுதே.
சாலை ஓரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம்.
என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம், இந்த துன்பம் கூட இன்பம் என்று கண்டு கொள்ளலாம்.
என்னாகிறேன் என்று ஏதாகிறேன்,
இது காற்றிலே சாயும் குறையாகிறேன்.
என்ன நெஞ்சா
மெல்லிசை நிகழ்ச்சியை நீங்கள் www.aucklandtamilassociation.co.nz என்ற இணையதளத்திலும் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களை எங்கள் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் நடத்தும் தமிழ் பள்ளியில் சேர வேண்டுமா? திருமதி ஜெனிஃபர் விஜயலட்சுமியை அணுகவும். 02247769922.
உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஏடிஎன் நடத்தும் யோகா பயிற்சி வகுப்புகளில் சேர அணுகவும் திருமதி மீனாட்சி வீரப்பன். 02129893 67.
உங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டுமா? ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. குடும்பத்துடன் பேட்மிண்டன் விளையாட அணுகவும். திரு கிருஷ்ணகுமார், 02122111404. For more information, follow us on Facebook and Instagram at Auckland Tamil Association.
Streaming now on Planet Audio.